திருக்காலத்தியப்பரின் திருமலைச்சாரல் பக்கத்திலே செல்ல செல்ல திருநனாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம், உடம்பிலே பாரம் குறைவது போலே இருக்கிறதே என்று வியக்கிறாரே, இது என்ன? இது ஒரு ஆழமான கருத்து. இப்போது திருக்காலத்தியப்பருக்கு அண்மையிலே செல்ல செல்ல திருநனார் உடம்பிலே இருக்கிற பாரம் குறைவது போல் ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக அவர் உணர்த்துகின்றாரே. அதே போன்று வேறு ஒரு காவியத்திலே ஒரு இடத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் இதனுடைய தத்துவ கருத்து என்ன என்று விளங்கும். ராமபிரானும் இளையபெருமானும் சுக்ரீவனை தேடிக்கொண்டு வருகிறார்கள். சொல்லின் செல்வனாகிய அனுமன் சுக்ரீவனுக்கு அமைச்சனாக இருக்கிறவன். அந்த ராமபிரான் பக்கத்திலே மிக நெருக்கமாக சென்று யார் என்று தெரிந்து கொள்வதற்காக பக்கத்திலே நெருக்கப் போகிறார். அப்படி பக்கத்திலே ராமபிரான் பக்கத்திலே நெருங்கி போக போக அனுமனுக்கு உடம்பிலே ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. எலும்பெல்லாம் உருகுவது போல இருக்கிறது, உடம்பே இல்லாதது போல தோன்றுகிறது. அந்த ராமபிரான் மேலே சொல்ல முடியாத மிகப்பெரிய அன்பு ஏற்படுகிறது. அதைக் கண்டு அனுமன் வியந்து போய் சொல்லுகிறான், என்ன இது, எனக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகிறதே. என்பு எனக்கு உருகுகின்றது, இவர்கின்றது இவர் மேல் காதல், அன்பினுக்கு அவதி இல்லை, என் எலும்பெல்லாம் உருகுவது போல இருக்கிறது, உடம்பெல்லாம் பாரம் குறைவது போல இருக்கிறது என்று அனுமன் கூறுகிறான். திருக்காலத்தியப்பருக்கு அண்மையில் செல்லுகின்ற காலத்தில் திண்ணனாருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அதுபோலவே ராமபிரான் பக்கத்திலே செல்லுகின்ற அனுமனுக்கு அதே போன்ற அனுபவம் ஏற்படுகிறது. திருக்காலத்தியப்பரை இனிமேல் வழிபடு தெய்வமாக மேற்கொள்ளப் போகிறார் திண்ணனார். ராமபிரானியை இனிமேல் வழிபடு தெய்வமாக மேற்கொள்ளப் போகின்றான் அனுமன். தாங்கள் வழிபடும் தெய்வத்தினுடைய பக்கத்திலே செல்லுகின்ற காலத்திலே உடம்பிலே பாரம் குறைவது போலவும் எலும்பு உருகுவது போலவும் உடம்பே இல்லாதது போலவும் ஒரு அனுபவம் ஏற்படுவதாக இரண்டு பக்தர்களும் தெரிவிக்கிறார்கள், திண்ணனாரும் அனுமனும். இது என்ன? தெய்வத்தினுடைய பக்கத்திலே செல்லுகின்ற அடியவனுக்கு உடம்பிலே இருக்கிற பாரம் குறைவது போலே தெரியுமா, எலும்பு உருகுமா? இது என்ன கருத்தை விளக்குவது? இதற்குத்தான் சமய உலகத்திலே பெயர் ஜீவகரணம் சிவகரணமாதல். ஜீவகரணம் சிவகரணமாதல். கரணம் கரணம் என்றால் உறுப்புகள், மெய், வாய், கண்ணு, மூக்கு, செவி, உடம்பின் உறுப்புகள் எல்லாம் கரணங்கள். நம்முடைய மனதிலே நம்முடைய உடம்பை பற்றிய எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அவற்றுக்கு ஜீவகரணம் என்று பெயர். நம்முடைய ஜீவனுக்கு நம்முடைய வாழ்வுக்கு உரிய உறுப்புகள், நாம் வாழ்வதற்கான உடம்பு என்று உடம்பை பற்றி உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அவற்றுக்கு பெயர் ஜீவகரணங்கள். உள்ளத்திலே நம்முடைய உடம்பை பற்றி எண்ணாமல் உள்ளத்திலே இறைவனை பற்றி எண்ண தொடங்கிவிட்டால் இந்த கைகால் முதலான உறுப்புகள் உள்ளத்திலே உள்ள இறைவனோடு கலந்து விடுவதால் அவை சிவகரணங்கள். ஜீவகரணங்களாக இருக்கிற வரைக்கும் உடல் உறுப்புகளிலே வலி தெரியும், பழு தெரியும், கணம் தெரியும். அவை சிவகரணமாக மாறிவிட்டால் உடம்பிலே வலி தெரியாது, பழு தெரியாது, கணம் தெரியாது. அதாவது நம்முடைய உடம்பை பற்றியே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் வலி தெரியும், பழு தெரியும், கணம் தெரியும். உள்ளத்திலே இறைவனை வைத்து எண்ணத் தொடங்கிவிட்டால் உறுப்புகளிலே இருக்கின்ற வலியோ கணமோ பழுவோ எதுவும் தெரியாது. இது உண்மைதானா? இல்லாவிட்டால் பக்தி வளர்ப்பதற்காக சொல்லப்படுகின்ற ஏதேனும் ஒரு பரியாயமான ஒரு கருத்தா? உள்ளத்திலே இறைவனை வைக்க வேண்டும் என்பதே இல்லை. உள்ளத்திலே எது ஒன்றையும் நாம் உறுதியாக பற்றிக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உடம்பிலே பளு தெரியாது, கணம் தெரியாது, வலி தெரியாது, ஒன்றும் தெரியாது. உதாரணத்திற்கு பார்ப்போமே, காலையில் எழுந்து அமர்ந்த உடனே மனைவி அழைத்து, நேற்றுக்கு இந்த வலது பக்கம் மிகுந்த வலியா இருந்ததா, இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கிறது, இடது பக்கம் வலிக்கிறது, நேற்று வலது கால் கொஞ்சம் வலியாக இருந்ததா, இன்று இடது கால் வலிக்கிறது. இன்று காலையில் எழுந்தவுடனே நம்முடைய உடம்பை பற்றியே உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த கை வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் செய்யும். இப்போது இது ஜீவகரணமாக இருக்கிறது என்று அர்த்தம். உள்ளத்தில் இறைவனை வைத்து அவனை எண்ண தொடங்கிவிட்டால் இந்த வலியெல்லாம் தெரியாது. உள்ளத்தில் இறைவனை வைக்க வேண்டும் என்று கூட அல்ல, எந்த ஒரு பொருளையும் உறுதியாக உள்ளத்தில் எண்ணிவிட்டால் நிச்சயமாக வலி தெரியாது, பழு தெரியாது. ஒரு சங்கீத ரசிகர், அவருக்கு தேவாரத்தின் மேலே மிகுந்த ஈடுபாடு. துரதிருஷ்டவசமாக அந்த சங்கீத ரசிகருக்கு வயிற்று வலி. அவருக்கு தேவாரத்தில் ஈடுபாடு என்பதோடு கூட அவருக்கு அப்பரசாமியினுடைய தேவாரம் என்றால் சொல்ல முடியாத ஈடுபாடு. அப்பரசாமிகள் தேவாரத்திலேயும் கூற்றாயினவாறு விளக்க எழுதி என்று சொன்னால் அந்த தேவாரத்தில் இன்னும் ஈடுபாடு. அவ்வளவு ஈடுபாடு உள்ள சங்கீத ரசிகருக்கு பாவம் சொல்ல முடியாத வயிற்று வலி. அவர் வீட்டு தென்னையிலே படுத்துக்கொண்டு வயிற்றை பிடித்துக் கொண்டு ஐயோ 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 என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். வயிற்று வலி தாங்காமல் இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் புரண்டு கொண்டு வயிற்று வலி தாங்காமல் ஆ அப்பா என்று புரண்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே வானொலி பெட்டியிலே கூற்றாயினவாறு விளக்குகளில் தேவாரம் அந்த பாடல் கேட்கிறது. அந்த பாடலை கேட்க ஆரம்பித்த கணத்திலே இருந்து வயிற்றை பிடித்துக் கொண்டு தென்னையிலே உருண்டு கொண்டிருந்த இவர் அந்த தேவாரத்தை கேட்க ஆரம்பித்த உடனே சாவாஷ் ஆபடி ஓஹோ அடாடா என்ன அருமை என்று அந்த தேவாரம் முடிந்தவுடன் மறுபடியும் வயிற்றை பிடித்துக் கொண்டு ஐயோ அப்பா ஐயோ அப்பா என்று மறுபடியும் கதறுகிறார். ஏன் அவர் அந்த தேவாரத்தை கேட்கின்ற சில நிமிஷங்கள் வரைக்கும் அவருக்கு வயிறும் அதிலே வலியும் இருந்தது உண்மைதானே. ஏன் தெரியவில்லை? மனதிலே தேவாரத்தை தூக்கி வைத்து ஈடுபாடு கொண்டார், வயிற்று வலி தெரியவில்லை. அது முடிந்தவுடன் தன்னுடைய மனதிலே தன்னுடைய உடம்பை பற்றி எண்ணினார், வயிற்று வலி தெரிகிறது அவ்வளவுதான். ஆகவே உள்ளத்திலே நம்முடைய உடம்பை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் வலி தெரியும், இறைவனை பற்றி எண்ணிவிட்டால் வலி தெரியாது என்பதைத்தான் ஜீவகரணம் சிவகரணமாக மாறுதல் என்று சொல்வது வழக்கம். அப்படி திருக்காலத்தி அப்பருக்கு அண்மையிலே செல்ல செல்ல இவருக்கு ஏற்படுகின்ற அனுபவம் திண்ணனாருக்கு ஆவது என் இதனைக் கண்டு இங்கு அணிதரும் என் மேல் பாரம் போவது போன்று உளதே என்று சொல்லுகின்ற கருத்து. அப்பேற்பட்ட திண்ணனார் அந்த மலையின் மேலே ஏறி திருக்காலத்தி அப்பரை கண்ட உடனே அவருக்கு சொல்ல முடியாத ஊற்று உணர்வு பக்தி ஏற்பட்டு மாகமார் திருக்காலத்தி மலை எழும் கொழுந்தாய் உள்ள ஏக நாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை கொண்டார். அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடினார், சென்றார், தழுவினார், மோந்தார், நின்றார், நெடிது போய் உயிர்த்து நின்று நிறைந்து எழும் மயிர்கால் தோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க மலர்கண்ணீர் அருவி பாய அரியணேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ அச்சோ என்று படியிலா பதிவு தானோர் படிவமாம் பரிசாய் நின்றார். திருக்காலத்தி அப்பரை கண்டவுடனே இவருக்கு சொல்ல முடியாத பக்தி பிரவாகம் ஏற்பட்டு அப்படியே தழுவிக்கொண்டு கையிலே வைத்திருக்கிற வில்லெல்லாம் கீழே விழ இறைவனை கட்டி தழுவிக்கொண்டு தன்னுடைய அன்பின் பெருக்கை வெளிப்படுத்தினார். பிறகு நானனிடத்திலே கேட்டார், இறைவருக்கு பசிக்குமே, அவருக்கு என்ன செய்வது? இறைவருக்கு பசிக்குமே. உடனே நானன் தனக்கு தெரிந்த அளவுக்கு சொன்னான், தினந்தோறும் சிவகோசரியார் ஒருவர் வருவார், இறைவனுக்கு அமுது செய்விப்பார், நீர் கொண்டு வந்து இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வார், பின்னர் அமுது செய்விப்பார், மலர்களை தூவுவார். இவற்றை மட்டுமே கேட்டு தெரிந்து கொண்டவர் திண்ணனார். உடனடியாக தானும் அவ்வாறு செய்ய வேண்டும், இவர் பசித்திருப்பாரே, சால பசித்திருப்பாரே என்று மிக வேகமாக மலையை விட்டு கீழே இறங்கி ஓடி தான் வேட்டையை ஆடி அவ்வாறு வேட்டையாடக்கூடிய மான் முதலானவற்றினுடைய சதைகளை சூட்டுக்கோளிலே பொருத்தி நெருப்பிலே காட்டி தானே கடித்து பார்த்து வெந்ததையெல்லாம் தேக்கடியிலே வைத்து வேகாதவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு திருமஞ்சனம் செய்வதற்கு பாத்திரம் இல்லையே, அதை பற்றி என்ன கவலை, பத்திரம் இருக்கிறதே உள்ளத்தில். ஆகவே பொன்முகலி ஆற்றினுடைய நீரை தன்னுடைய புனிதமான வாயிலை ஏந்திக் கொண்டு இடது கையிலே இறைச்சியும் வலது கையிலே வில்லும் அம்பும் தலையிலே அன்று வரித்த நாள் மலர்களுமாக மலையின் மேல் ஏறி வந்து இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து முன்னர் சிவகோசரியார் போட்டிருக்கின்ற மலர்களை எல்லாம் நீக்கிவிட்டு தன்னுடைய இதயத்து அன்பை இறைவன் மேல் உமிழ்வதைப் போலே பொன்முகலி ஆற்றின் புனிதமான நீரை இறைவனுடைய திருத்தலையிலே திருமஞ்சனமாக ஊற்றி இறைவனுக்கு முன்னால் இறைச்சி வைத்து உண்ணும், பசிக்குமே, உண்ணும், உண்ண மாட்டாயா? நீ எப்படி உண்பாய்? நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நீ எப்படி உண்பாய்? நான் வெளியே போய் காவலாக நிற்கிறேன், நீ உண்டுவிட வேண்டும் என்று வெளியிலே வந்து தன்னுடைய கையிலே வில்லையும் மம்பையும் ஊன்றிக் கொண்டு இரவிலே கொஞ்சம் கூட கண் இமைக்காமல் அப்படியே காவல் காத்து நிற்கிறார். அடுத்த நாள் காலையிலே மறுபடியும் வழக்கம் போல் இறைவனுக்கு திருமஞ்சனம் திரு அமுது முதலானவை கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக மலையிலே இறங்கி ஓடி வந்து தனக்கு தெரிந்த அளவிலே வேட்டையாடி வழக்கம் போலே பொன்முகலி ஆற்றினுடைய நீரை எடுத்துக் கொண்டு வருகிறார். அந்த கோயிலுக்கு தினந்தோறும் பூஜை செய்கின்ற சிவகோசரியார் திருக்கோயிலுக்கு வந்து பார்த்து இறைச்சிகள் எல்லாம் அங்கே இறைந்து கிடப்பதைக் கண்டு, தான் என்ன பெரிய தவறு செய்தோ, தான் என்ன பெரிய தவறு செய்தோ, அல்லது தன்னுடைய பரம்பரையில் என்ன பெரிய தவறு செய்தார்கள், இவ்வாறு கிடக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவர் அப்படியே புலம்பி, இறைவா என்னுடைய பரம்பரையில் யாரேனும் ஏதேனும் குற்றம் செய்தார்களா, நான் என்ன செய்வேன் இவ்வாறு கிடக்கிறதே என்று அவற்றையெல்லாம் நீக்கி தூய்மைப்படுத்தி வழக்கம் போலே திருமஞ்சனம் செய்து மலர்களை தூவிவிட்டு அவர் சென்றார். இப்போது இரண்டாவது நாள் மறுபடியும் போய் இறைச்சி முதலானவற்றை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தின்னனார் முன்னர் சிவகோசரியார் சுத்தம் செய்துவிட்டு போய்விட்டதால் இறைவன் தான் வைத்ததை உண்டு விட்டார் என்று கருதி மகிழ்ந்து, பார்த்தாயா, நான் இருந்தால் நீ உண்ண மாட்டாய், தினமும் உனக்கு கொண்டு வந்து நான் அமுது படைத்துவிட்டு வாசலிலேயே நான் காவலாக நிற்பேன் என்று சொல்லிவிட்டு வழக்கம் போலே அன்றைய தினமும் படைத்துவிட்டு போய் நிற்கிறார். மறுபடியும் வந்து பார்க்கிற சிவகோசரியார் மீண்டும் இவ்வாறு இறைச்சி கிடக்கிறதே என்ன செய்வேன் என்று சொல்ல முடியாத துன்பப்படுகின்றார். சிவகோசரியார் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வருத்தம் மிக நியாயமானது. முப்போதும் திரிமேனி தின்றக்கூடிய சிவகோசரியாருடைய பெருமைகள் சொல்ல முடியாத பெருமை. ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள், ஐந்து நாள் ஆயிற்று. சிவகோசரியாருக்கு இனி தான் உயிர் தரித்துக் கொண்டிருக்க கூடாது என்கிற எண்ணம் வந்துவிட்டது. அப்போது அவருடைய கனவிலே வந்து சொல்லுகின்றார் இறைவன், சிவகோசரியாரே, நீர் ஒன்றும் வருத்தப்படாது, தினந்தோறும் நீர் வந்து என்னை போஷித்து விட்டு போவதிலே எந்த குற்றமும் இல்லை, பிறகு இவ்வாறு இறைச்சி எல்லாம் இறந்து கிடக்கிறது, இதெல்லாம் யார் செய்வது என்று எண்ணுகிறாயா, அவனை பற்றி நான் என்ன சொல்ல, நீ நாளைய தினம் வந்து எனக்கு புறத்திலே எனக்கு பின்னாலே நீ ஒளிந்துகொள், ஒரு பக்தன் எந்த அளவுக்கு என்னை பூசிக்கின்றான் என்று பார், அவனை பற்றி நான் உனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை, அவனுடைய உடம்பு பூராவும் என் பக்கம் வைத்திருக்கிற பக்தி, அவன் உடம்பு பூராவும் என் மேலே வைத்திருக்கிற பக்தி, அவனுக்கு அறிவு என்ற ஒன்று இருக்கும் என்றால் என்னை அறிய வேண்டும் என்கின்ற அறிவு, அதைத் தவிர வேறு எந்த அறிவும் இல்லை, அவன் செய்கின்ற எல்லா செயல்களும் எனக்கு இனிப்பானவை, சிவகோசரியாரே, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு என்றும், அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இணையவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு நீ அறி, அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நீயே வந்து அறிந்து கொள் என்று அருள் செய்தார். அருள் செய்துவிட்டு சொன்னார், சிவகோசரியாரே, தினமும் நீ வந்து பூசை செய்து என்னுடைய திருத்தலையிலே மலர்களை போட்டுவிட்டு போகிறாயா, அவன் வருகிறானா, அவன் வந்து கையிலே மலர்களையும் இறைச்சியையும் வில்லையும் அம்பையும் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறானா, அவன் வருகிற தோற்றத்திலே ஒரு கையிலே இறைச்சி வைத்திருக்கிறான், ஒரு கையிலே வில்லம்பு வைத்திருக்கிறான், வாயிலே பொன்முகலி ஆற்றின் புனித நீர் இருக்கிறது, நால் மலர்களை எங்கே வைத்துக் கொள்வான், தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டு வருகிறான், இப்பொழுது நீர் என்னுடைய தலையிலே மலர்களை தூவிவிட்டு போன பிறகு அவன் கொண்டு வந்த மலர்களை என்னுடைய தலையிலே சொரிய வேண்டும் அல்லவா, அதற்கு என்ன செய்கிறான், எப்படி குனிந்து மலர்களை தலையிலே சொரிவது, ஏற்கனவே நீ வைத்திருக்கிற மலர்களை எடுக்க வேண்டுமே என்று அவன் செருப்பணிந்திருக்கின்ற தன்னுடைய கால்களால் என்னுடைய தலையிலே நீ போட்ட மலர்களை எல்லாம் காலாலே தள்ளி விட்டு விட்டு தான் கொண்டு வந்த மலர்களை என்னுடைய தலையிலே சொரிகின்றான், சிவகோசரியாரே, அவன் செருப்பணிந்திருக்கின்ற கால் என்னுடைய தலையிலே படுகின்ற போது முருகனுடைய திருவடி என்னுடைய தலையிலே படுவது போல இருக்கிறது. இறைவன் தெரிவிக்கிறார், விருப்புறும் அன்பெண்ணும் வெள்ளக்கால் பெருகிற்று என்ன, வீழ்ந்த செருப்பு அடி அவ் இளம்பருவச் சேயடியில் சிறப்படைத்தால், இளம்பருவச் சேயாக விளங்கக்கூடிய முருகனுடைய திருவடி என்ன செம்மை உடையதோ, அப்பேற்பட்ட அன்பை நான் பெறக்கூடிய வகையில் என்னிடத்திலே வந்து அவன் அன்பை காட்டுவதை நீயே காணலாம், நாளை தினம் வந்து எனக்கு புறத்திலே நீ இருந்து கொள்வாயாக என்று ஆறாவது நாள் காலையிலே தன்னுடைய திருவிளையாடலை மேற்கொள்ள வழிகின்றார் இறைவன். கருமையில் என்ன நின்ற கண்படா வில்லியார், ஐந்து நாளும் கண்களை மூடவே இல்லை, மேகம் ஒன்று உருவெடுத்து வந்து நின்றால் எப்படி இருக்குமோ அப்படி கருத்த நிறத்தை உடைய கண்ணப்பன் கண்மூடாமல் கையிலே வில்லை வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டு நிற்கின்றார். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள், ஐந்து நாள் முறைப்படி தான் தனக்கு தெரிந்த முறையிலே எவ்வாறு பூஜை செய்ய வேண்டுமோ அவ்வாறு பூஜை செய்து கையிலே வில்லை ஊன்றிக் கொண்டு இரவு பூராவும் கண்ணை கொஞ்சம் கூட இமைக்காமல் இறைவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று காவல் இருக்கிறவர். ஆறாம் நாள் காலையிலும் வழக்கம் போல் வழிபாடு செய்வதற்காக என்ன என்ன கொண்டு வர வேண்டுமோ அவற்றை கொண்டு வருவதற்காக போகின்றார் தின்னனார். கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்தான் வறுமுறை ஆறாம் நாளில் வரும் இரவு ஒழிந்த காலை அருமறை முனிவனார் வந்து அணிவதன் முன்னம் போகி தருமுறை முன்பு போல தனிப்பெரும் வேட்டையாடி வழக்கமாக எப்படி எப்படி மேற்கொள்வாரோ அப்படி எப்படி அமுதம் முதலானவற்றுக்கெல்லாம் இறைவனுக்கு திருவமது திருமஞ்சனம் செய்வதற்கு தேவையாக வேட்டையாட வேண்டியதற்கெல்லாம் புறப்பட்டு காலையிலே போய்விட்டார். மாறு இல்லாத ஊன் நமது நல்ல மஞ்சனப்புணல் சென்னியாகிய தலையிலே ஏறுகின்ற நாள் மலர் இவற்றை வழக்கம் போலே வெவ்வேறு இயல்பினில் அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே யார் யார் தன்னை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் இருப்பதை காட்டுகின்ற தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தி ஆறு சேர சடையார் வழக்கம்போல் அவரை அணுகுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் தின்னனார். ஆனால் அவருக்கு ஆறாவது நாள் காலையில் உள்ளத்திலே ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி. என்ன உணர்ச்சி? காலம் தாழ்ந்து விட்டதோ என்ற ஒரு உணர்ச்சி. அவரே எண்ணி பார்க்கிறார், என்ன இன்றைய தினம் நான் காலம் தாழ்த்தி விட்டேனோ, எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டு மலையின் மேல் ஏறுகின்ற அவருக்கு பறக்கக்கூடாத தீய பறவைகள் எல்லாம் பறப்பதை கண்டுகிறார். தீய சகுனங்கள் அவருக்கு தோன்றுகின்றன. வேடுவர்கள் சகுனங்களின் மேலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் வேட்டையாட புறப்படுகின்ற பொழுதும் சரி, அவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு செயலிலும் சரி, சகுனங்களிலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள். இன்ன பறவை பறந்தால் இந்த நன்மை நடக்கும், இந்த பறவை பறந்தால் இந்த தீமை நடக்கும் என்றெல்லாம் அவர்களுக்கு சகுனத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. இப்பொழுது வருகின்ற இந்த தின்னனாருக்கு முன்னாலே பறக்கக்கூடாத பறவைகள் எல்லாம் பறக்குகின்றன. அதை கண்டவுடன் அவருக்கு, ஏற்கனவே தாமதமாக வருகிறோமே, இப்போது தீய பறவைகள் எல்லாம் பறக்கின்றனவே, தீய சகுனங்கள் தோன்றுகின்றனவே, என்ன ஆயிற்றோ எம் பெருமானுக்கு, திருக்காலத்திய அப்பருக்கு என்ன நிகழ்ந்து விட்டதோ என்று உள்ளத்திலே அவருக்கு சொல்ல முடியாத ஒரு அச்ச உணர்வு. இத்தனை பொழுதும் தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார் முன் மொய்த்தபல் சகுனமெல்லாம் முறைமுறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் ஈண்ட நான் என்ன செய்வேன் என்றவர் போகிற போது இறைவன் ஒரு கண்ணிலே ரத்தம் தோய காட்சி அளித்தார். உதிரம் காட்டும் அத்தனுக்கு எண்கொள் கட்டேன் அடுத்ததென்று அணையும் போதில் அன்னலார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம்பாய இருந்தனர். அவருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அன்னலார் திருக்காலத்தி அடிகளார் தனக்கு பின்னே மறைந்திருக்கின்ற முடிவனார்க்கு தின்னனார் பரிவு அன்பு எத்தகையது என்பதை காட்டுவதற்காக தன்னுடைய நயனங்கள் இரண்டிலே திருநயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம்பாய இருந்தனர். அதை தூரத்திலே பார்க்கின்ற தின்னனார் தூரத்தே அதைக் கண்ட வண்ண வஞ்சலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். தான் வணங்கும் எல்லாமல்ல இறைவனுடைய திருக்கண்கள் ஒன்றிலே இருந்து ரத்தம் பெருகி வருவதைக் கண்டு வந்தவர் குருதி கண்டார், மயங்கினார். வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் செதறி வீழ கொந்தலர் பள்ளி தாமம் குஞ்சு நின்று அலைந்து சோர பைந்தடை அலங்கல் மார்பர் நிலத்தடை பதிந்து வீழ்ந்தார். வந்தவர் இறைவன் கண்களிலே ரத்தத்தை கண்டார், மயங்கினார். வாயிலே முகந்து கொண்டு வந்த பொன்முகலி ஆற்றினுடைய புனிதமான நீர் சிந்தியது. கையிலே கொண்டு வந்த நிவேதனத்துக்குள்ள ஊனும் மற்றொரு கையிலே தாங்கியிருக்கின்ற சிலையாகிய வில்லும் கீழே சிதறி விழுந்தது. அர்ச்சிப்பதற்காக தலையிலே எடுத்துக் கொண்டு வந்த கொத்து கொத்தான மலர்களெல்லாம் கீழே விழுந்தன. அவர் அப்படியே மயக்கமுற்றார், படைத்தார், வெறும் தரையில் விழுந்தார். விழுந்தவர் எழுந்து சென்று இறைவனுடைய கண்ணிலே பெருகி வரக்கூடிய ரத்தத்தை கையினாலே துடைத்தார். அப்பொழுதும் ரத்தம் நிற்பதாக தெரியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுபடியும் எழுந்து எழுந்து பெருமூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு வெறும் தரையிலே வெறும் நிலத்திலே கீழே விழுந்தார். எழுந்தார். யார் இது செய்தார்கள் என்றே தெரியவில்லையே. என் பெருமானுடைய திருக்கண்ணிலே இவ்வாறு ரத்தம் வெள்ளமாக பெருகிக் கொண்டு வருகிறதே, நான் என்ன செய்வேன் என்று எல்லா திசைகளையும் பார்த்தார். எடுத்தார் கையை வில்லை. யார் இதை செய்திருப்பார்களோ அவர்களை அடித்தே தீருவேன் என்று விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி. ரத்தம் நிற்கவில்லை. வீழ்வது விழுந்திட காணார். செய்வது அறிந்து உயிர்த்து மீள அழிந்து போய் விழுந்தார். தேறினார். யார் இது செய்தார் என்ன எழுந்தார். திசைகள் எங்கும் பார்த்தார். எடுத்தார் வில்லும். யார் செய்திருப்பார். என்னுடைய நாயகன் கண்களிலே இவ்வாறு ரத்தம் பெருகி வருகிறது, தொடைக்க தொடைக்க நிற்கவில்லை. இது யார் செய்திருப்பார். விலங்கிலே ஏதேனும் ஒன்று இந்த மாதிரி வந்து செய்திருக்குமா. யாழி போன்ற விலங்கு ஏதேனும் ஒன்று இவ்வாறு வந்து செய்திருக்குமா. அல்லது வேறு யாரேனும் ஒருவர், வேடுவர் ஒருவர், அல்லது இந்த மலைப்பக்கம் வந்த ஒருவர், யாராவது ஒருவர் வந்து இவ்வாறு செய்திருப்பார்களா. எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே, இது யார் செய்திருப்பார்கள் என்று தன்னுடைய கையிலே வில்லை எடுத்துக்கொண்டு அம்புகள் எல்லாவற்றையும் பொருத்திக் கொண்டு வாளியும் தெரிந்து கொண்டு இம்மலையடை எனக்கு மாறா மீளி வெம் மறவர் செய்தார் உலர்களோ. எனக்கு மாறாக வேறுபட்ட வேடுவன் யாராவது ஒருவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறானா. அப்படி ஒருவன் செய்திருந்தால் அவனை நான் விடுவேனா. எனக்கு மாறா மீளி வெம் மறவர் செய்தார் உலர்களோ. விலங்கின் சாதி ஆளி முன்னாகி உள்ள வெளித்தவோ, அல்லது விலங்கிலே ஏதேனும் ஒன்று இவ்வாறு வந்து இறைவனுடைய திருக்கண்ணை தீண்டி இவ்வாறு செய்து விட்டதோ, என்ன செய்வேன் என்று நீலிரும் குன்றம் சாரல் நெடுதிடை தேடிச் சென்றார். மலையை விட்டு கீழே இறங்கி போய் தீமை செய்திருக்கக்கூடியவர்கள் யாராவது தன்னை போன்ற வெம் மறவர்களோ, இல்லாவிட்டால் யாழி போன்ற மிருகங்களோ, தீமை செய்தன ஏதேனும் இருப்பின் அவற்றை கொன்றுவிட வேண்டும் என்கின்ற கோபத்தில் கையிலே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மலையை விட்டு இறங்கி கீழே ஓடினார். எங்கும் தேடினார், பார்த்தார், திகைத்தார், யாரையும் காணவில்லை. வேடரை காணார். தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார். என்ன செய்வார். மிக வேகமாக மறுபடியும் ஓடி வந்து இறைவனுடைய திருப்பாதங்களை அப்படியே பிடித்துக் கொண்டு அந்த லிங்கத்தை அப்படியே தழுவிக்கொண்டு நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று ஒன்றும் சொல்ல முடியாதவராக கண்ணீர் வெள்ளமாக பெருக அப்படியே கட்டிக்கொண்டு மறுபடியும் புலம்பினார். நாயகனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நிறை மலர் பாதம் பற்றி மாடுர கட்டிக்கொண்டு கதறினார். கண்ணீர் வார ஒரு கொன்றும் விளங்கவில்லை. இறைவா, இறைவா, உனக்கு ஏன் இந்த நிலை வந்தது. ஓ, நான் உன்னை கண்டுவிட்டதால் இந்த நிலை உனக்கு வந்து விட்டதா. பாவியேன் உன்னை பார்த்து விட்டதால் இந்த நிலை உனக்கு வந்து விட்டதா. இறைவா, பாவியேன் கண்டவண்ணம் பரமனார்க்கு அடுத்ததென்னோ. இங்கே தென்னனார் உள்ளத்திலே தோன்றுகிற எண்ணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். இறைவனை தரிசிக்கின்ற தகுதி தனக்கு இல்லையோ, தான் ஒரு பாவியோ, தான் இறைவனை தரிசித்ததால் அவனுடைய திருக்கண்ணிலே ரத்தம் வந்துவிட்டதோ என்று கள்ளமில்லாத உள்ளம் எண்ணுகிறது. பாவி ஆதலினாலே தான் கண்டதால் இறைவனுக்கு இப்படி நிகழ்ந்து விட்டதோ. இந்த இடத்தில் வள்ளலார் கருத்து ஒன்றையும் நாம் நினைத்து பார்க்கலாம். வள்ளலார் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று சதா திருவுள்ளம் பற்றியிருப்பவர். ஆனால் இறைவனோ தன்னுடைய திருவடியை அவருக்கு காட்டவில்லை. அவர் சொல்லுகிறார், இறைவா, நான் உன் திருவடியை காண வேண்டும் காண வேண்டும் என்று துடிக்கின்றேன், நீ காட்டவில்லை. காரணம், கண்டால் ஒருவேளை நான் கண் போட்டு விடுவேன் என்று காட்டவில்லையா. என்றால் ஒன்று செய்யேன், நான் கண் போட்டாலும் போட்டு விடுவேன் என்றால் ஒன்று செய்யேன், எனக்கு கனவிலே காட்டேன். பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்த்தால் கண்ணேறுபடும் என்றோ கனவிலும் காட்டென்றால் காட்டுனாதாய். அவ்வாறு இப்போது இவருக்கு தோன்றுகிறது திண்ணனாருக்கு, பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்ததென்னோ, ஆவியில் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்ததென்னோ, மேவினார் பிரிய மாட்டார் விமலனார்க்கு அடுத்தது என்னோ, நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று தன்னால் ஆன ஒன்றை அவர் செய்து பார்க்கலாம் என்று எண்ணுகின்றார். வேடுவர்களுக்கு ஏதேனும் மிருகங்களால் காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் பச்சிலையை பொழிந்து வார்ப்பது வழக்கமாகவே, தானும் புனத்திடை பறித்துக் கொண்டு வந்த அந்த மூலிகைகளை பொருளை கொண்டு வந்து பார்ப்போமே என்று அதை பறித்துக் கொண்டு பூதநாயகன்பால் வைத்த மனதினும் கடிதில் வந்து மருந்துகள் பிழிந்து பார்த்தார். மற்றவர் பிழிந்து பார்த்த மருந்தினார் திருக்காலத்தை கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாது மறுபடியும் பெருகுவதை கண்டார். இதற்கு நான் என்ன செய்வேன்? ஓ, எனக்கு தெரிகிறது. வேட்டையாடுகின்ற போது அம்பு உடம்பிலே செருகிவிட்டால் அம்பை எடுப்பதற்கு அம்பு, ஒரு இடத்திலே புண் ஏற்பட்டு விட்டால் அந்த புண்ணை நீக்குவதற்கு மற்றொரு புண் என்றால் இறைவா உன்னுடைய கண்ணுக்கு ஏற்பட்டு விட்ட இந்த தீங்கு நீர்ப்பதற்கு எனக்கு மற்றொரு கண் என்று உடனடியாக முடிவு செய்து இதற்கு இனி என் கண் அம்பால் இழந்து பின் எந்த யார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் கூடும் என்கின்ற முடிவுக்கு வந்து தன்னுடைய கையிலே கிடைத்த முதல் அம்பை எடுத்து முதல் சரம் அடுத்து வாங்கி தன்னுடைய ஒரு கண்ணை பயர்த்து முதல்வர் தம் கண்ணில் அப்பினார். கையிலே கிடைத்த முதல் அம்பை எடுத்து இறைவனுடைய கண்ணிலே அப்பினார். நின்றுவிட்டது ரத்தம், குதிக்கின்றார். ஆகா, நின்றுவிட்டது. நன்று, நான் செய்தது இந்த மதி, எனக்கு கூட அறிவிருக்கிறது என்று ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போலே ஆடினார், குதித்தார், எல்லாம் செய்தார். வலத்திருக்கண்ணில் தன் கண் அப்பிய வள்ளலார் அப்படியே ஏறினார், குதித்தார், எல்லாம் செய்தார். அவர் அன்பை இன்னும் காட்டுவதற்காக இறைவன் மற்றொரு திருக்கண்ணில் துண்ணன உதிரம்பாய இருந்தார். இப்போது கவலைப்படவில்லை. தென்னனா, ஓ, இன்னொரு கண்ணிலே உனக்கு ரத்தமா? இருந்தால் என்ன? கண்டபின் கட்டேன். எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புன்தரு குருதி நிற்க மற்றை கண் குருதி பொங்கி மண்டும். மற்ற இதற்கு நான் ஏன் அஞ்சுவேன்? மருந்து கை கண்டேன் இறைவா. உனக்கு இன்னொரு கண்ணிலே ரத்தம் வந்தால் எனக்கு என்ன? எனக்கு இன்னொரு கண் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை என்று மற்றொரு கண்ணையும் பெயர்ப்பதற்காக இப்போது அம்பை கூர்மையாக தேடி எடுக்கிறார். கண்ணுதல் கண்ணில் தங்கள் கண் இடந்து அப்புகின்ற போது அந்த இடம் தெரிய வேண்டுமே என்பதற்காக திருக்கண்ணில் இடது காலை ஊன்றிக் கொண்டு உள்நீரை விரிப்பினோடு ஒப்பற்ற கூர்மை உடைய ஒரு பகழியை கையில் எடுத்து தின்னனார் தன்னுடைய கண்ணிலே அப்படியே ஊன்றி மற்றொரு கண்ணை பறிக்க போனார். அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த தேவதேவர் அப்போது தடுத்து தன்னுடைய கையினாலே அப்படியே தன்னுடைய கண்ணை பயர்க்கப் போகின்றவரை சிவபெருமான் அப்படியே பயர்த்து, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று மூன்று முறை மொழிந்தார். அவ்வாறு மொழிந்து, உன்னைப் போலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள் யாராவது உண்டோ, எப்பொழுதும் நீ என்னுடைய வலப்பாகத்திலேயே இருப்பாயாக. பேரு இனி இதன் மேல் உண்டோ? பிரான் திரு கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தங்கள் இழந்தப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்துக் கொண்டு என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார். நாம் இறைவனுடைய கையை, இறைவனுடைய காலை, இறைவனுடைய திருத்தோற்றத்தை கண்டு கண்டு மகிழ்வோம். இறைவனுடைய திரு கால்களை பிடிப்போம். ஆனால் கண்ணப்பன் கையை இறைவன் தன்னுடைய கையால் பிடித்தான். நம்முடைய கையை இறைவன் பிடிப்பதில்லை, ஆனால் கண்ணப்பனுடைய கையை பிடித்தான். காரணம், மனிதனுக்கு கண் கொடுக்கிறவர் கடவுள், கடவுளுக்கு கண் கொடுத்த மனிதன் கண்ணப்பன். ஆகவே அவன் கையை திருக்காலத்தி அப்பர் பிடித்தார். பக்திக்கு எல்லை இல்லை. அந்த பக்திக்கு ஒரு சான்று கண்ணப்பன். அந்த கண்ணப்பனுடைய அன்புக்கும் எல்லை இல்லை. அவன் நமக்கு வழிகாட்டுவான்.